வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். அன்பர்களே, இந்த அருமையான காலை பொழுதில் நீங்கள் மன பாரத்தோடு செய்தியை கேட்க காத்திருக்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள், கர்த்தர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார்.
பிரியமான வேத ஆராய்ச்சியினர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே ரூத்தின் சரித்திரம் மூன்றாவது அதிகாரத்திற்கான சில முகவுரையான காரியங்களை சிந்தித்தோம். மோசேயின் பிரமாணங்களிலே பல வினோதமான பிரமாணங்கள் உண்டு என்றும், அதிலே ஒன்று இஸ்ரவேல் மக்களிலே திருமணமான ஒரு புருஷன் குழந்தை இல்லாமல் மறித்து போனால் அவனுடைய சகோதரன் அவனுடைய மனைவியை திருமணம் செய்து தன் சகோதரனின் பெயரை நிலைநாட்ட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வாறு செய்ய மறுக்கும்பொழுது அந்த சகோதரன் பட்டணத்து மூப்பரிடத்திலே கொண்டுவரப்பட்டு பாதரட்சைகள் கலட்டப்பட்டு முகத்திலே துப்பப்பட்டு தன் சகோதரனுக்கு சந்தானம் உண்டாக்க மனமற்றவனுக்கு இவ்விதமாய் செய்யப்படும் என்று சொல்லப்பட்டதை வாசித்தோம். எனவே இஸ்ரவேல் மக்களிடையே குழந்தை இல்லாத ஒரு விதவை ஒரு விசேஷித்த ஒரு நிலைமையிலே இருக்கிறாள். தன்னுடைய கணவனின் சகோதரனிலே யாராவது ஒருவர் தன்னை திருமணம் செய்யும்படியாக அவளே கேட்கலாம். அது அவள் தன் கணவனுக்கு செய்யும் ஒரு கடமையாக கருதப்பட்டது. இதுவே குடும்பங்களை அந்நாட்களிலே ஒன்றாக இணைத்து கட்டியிருந்தது. தங்கள் சகோதரர் யாரை திருமணம் செய்கிறார் என்பதும் அவர்களுக்கு இந்த காரணத்தினாலே முக்கியமானதாயிருந்தது. இது தேவன் அவர்களுக்கு கொடுத்த ஒரு கற்பனை. பெண் இனத்தை கர்த்தர் காக்க விரும்பினார். கணவன் நல்ல வயல் நிலங்கள் ஆடு மாடோடு இருக்கும்பொழுது மறித்து போனால் அவளுக்கு அதற்கு பிறகு மிகுந்த கஷ்டம். எனவே தனக்கு மிக நெருக்கமான சுதந்திரவாளியாகிய தன் கணவனின் சகோதரனை திருமணம் செய்யும்படியாய் கேட்கலாம். வேத புத்தகத்தை குறித்து பலர் சொல்லும்பொழுது இது ஆண்களுக்கான புத்தகம் என்று சொல்வார்கள். ஆனால் இப்பொழுது நாம் பார்த்த கர்த்தருடைய கற்பனையிலே ஆண்கள் அவிதமாய் செய்வதற்கு எந்த ஒரு கட்டளையும் கொடுக்கப்படவில்லை. தேவன் இந்த கற்பனையை கொடுத்ததற்கான இரண்டாவது காரணம், சொத்து உரிமைகளை ஒரே குடும்பத்திற்குள்ளே தேவன் காக்க விரும்பினார். இஸ்ரேல் மக்களுக்கு தேவன் பாலஸ்தீன தேசத்தை கொடுத்தது மட்டுமல்ல, ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் ஒவ்வொரு இடமாக கொடுத்தார். ஒவ்வொரு குடும்பத்திற்கு ஒரு இடத்தை கொடுத்தார். அது தொடர்ந்து அந்த குடும்பத்தோடு நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் யூபிலி ஆண்டிலே அந்த நிலமானது கடந்து சென்று விடாதபடி காக்கப்படும் கற்பனைகளையும் கொடுத்திருந்தார். இப்பொழுது ரூத்தை பார்க்கும்பொழுது அவள் எந்த குழந்தையும் இல்லாத ஒரு விதவை. அவளுடைய கணவனுக்கு சொந்தமான நிலமானது இப்பொழுது அவர்களிடத்திலே இல்லை. ஏனென்றால் அவர்கள் ஏழைகளாயிருக்கிறார்கள். இப்பொழுது போவாஸ் நெருங்கிய ஒரு உறவினனாய் இருந்தபடினாலே அவள் போவாஸ் தன்னை திருமணம் செய்யும்படியாய் கேட்க எல்லா உரிமையும் இருக்கிறது. உண்மை என்னவென்றால் போவாஸுக்கும் அதை குறித்து வாஞ்சைதான். ஆனால் அவனுடைய கரங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. அவன் அந்த தீர்மானத்தை செய்ய முடியாது. அந்த பெண்தான் அல்லது ரூத் தான் அதற்கான காரியங்களை செய்ய துவங்க வேண்டும். இன்னும் நாம் கூர்ந்து நோக்கும்பொழுது அங்கே போவாசை விட எலிமெலேக்கு மிக நெருங்கிய மற்றொரு உறவினன் இருக்கிறான். ரூத்துக்கு விருப்பமானால் அவனையும் அவள் கேட்கலாம். யாரை அவள் கேட்கப் போகிறாள் என்பது போவாசுக்கு தெரியாது. எனவே ரூத் செயல்பட துவங்கும் வரைக்கும் போவாஸ் காத்திருக்க வேண்டியதிருந்தது. இப்பொழுது ரூத் செயல்பட துவங்காமல் இருந்ததினாலே நகோமி பொறுப்பெடுத்து ரூத் என்னென்ன செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறாள். இங்கே மிக வினோதமான ஒரு செயல்முறையை நாம் பார்க்கிறோம். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அந்நாட்களின் அந்த கோதுமை களத்தை குறித்து சற்றே அறிந்து கொள்ள வேண்டும். இந்த ஜனங்களுக்காக கர்த்தர் அற்புதமான காரியங்களை ஏற்படுத்தியிருக்கிறார். அவர்கள் விவசாயிகளாயிருந்தபடினாலே விவசாயம் தொடர்பான அநேக கற்பனைகளை நாம் வேதத்திலே பார்க்கலாம். மோசேயின் பிரமாணங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டுமல்ல, அது அந்த தேசத்திற்கும் உரியது என்று பார்த்தோம். அது அந்த பாலஸ்தீன நிலப்பரப்பிற்கு மிகவும் பொருத்தமான கற்பனைகளாய் இருக்கிறது. எனவே இந்த களம் தொடர்பான ஒரு பழக்கத்தை குறித்தும் அங்கே நாம் பார்க்கிறோம். பொதுவாக இந்த களம் அந்த பகுதியிலே உள்ள ஒரு மலையின் மேல் பகுதியிலே இருக்கும். அப்பொழுதுதான் அங்கே அடிக்கிற காற்றினாலே தானியத்தை நல்ல முறையிலே சுத்தம் செய்ய முடியும். ஆனால் மலைகளில் இருக்கும் திராட்சை தோட்டங்களுக்கான ஆலை மலை அடிவாரத்திலே இருக்கும். ஏனென்றால் பழங்களை பறித்து கீழே கொண்டு வருவது எளிதானது. ஞாபகம் இருக்கிறதா, அப்படிப்பட்ட ஒரு திராட்சை ஆலைக்கு அருகிலேதான் கிதியோன் பயந்து போய் தனது கோதுமையை போரடித்துக் கொண்டிருந்தான். ரூத்தின் சம்பவமும் நியாயாதிபதிகளின் காலத்திலேயே நடைபெற்றதாயிருந்தாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனிடத்திலே மனம் திரும்பிய பின்னர் நடைபெற்றிருக்க வேண்டும். நகோமி மோவாபிலே இருக்கும்பொழுதே தேவனுடைய நியாய தீர்ப்பான பஞ்சகாலம் கானானிலே முடிவடைந்து விட்டது என்பதை கேள்விப்பட்டாள். எனவே கர்த்தரங்கை செழிப்பை கொடுக்க துவங்கிவிட்டார் என்று புரிந்து கொள்ளலாம். அந்நாட்களிலே குன்றுகளிலேயும் உயரமான இடங்களிலேயும் தான் கோதுமை களம் இருந்தது. உறுதியான களிமண்ணை நன்றாக தேய்த்து தரை ஒரு உறுதியான ஸ்தலமாய் காணப்படும். அதைச் சுற்றி கற்கள் அடிக்க வைக்கப்பட்டிருக்கும். மதியம் வரை அறுக்கப்படும் பயிர்கள் மேலே கொண்டு போய் அங்கே வைக்கப்படும். மதியத்திற்கு மேலே வரும் காற்று சில நாட்களிலே நடு இரவு வரைக்கும் அடிக்கும். அந்த நேரம் வரை அதை போரடித்து சுத்தம் செய்வார்கள். காற்று அடித்து முடிந்தவுடனே அது இரவு 9 மணியாய் இருக்கலாம், அல்லது நடு இரவாய் கூட இருக்கலாம், தங்கள் சமயம் தொடர்பான ஒரு விருந்து உட்கொள்வார்கள். இப்பொழுது குடும்பங்கள் ஒன்றாக சேர்ந்து களத்திலே கூடியிருப்பார்கள். அப்படி என்றால் பொருள் என்ன? அநேகர் அந்த களத்திலே இருப்பார்கள். அந்த விருந்து முடிந்த பிறகு ஆண்கள் தங்கள் தானியங்களை சுற்றி படுத்திருப்பார்கள். தலையை கதிர்பக்கமும் காலை வெளிப்பக்கமுமாக நீட்டி படுத்திருப்பார்கள். அப்பொழுதுதான் திருடர்கள் யாரும் வந்து தானியங்களை திருடாதபடி அவர்கள் அதை பாதுகாக்க முடியும். நல்ல விளைச்சல் நேரத்திலே இது விருந்து உட்கொள்ளுதலும் தேவனுக்கு நன்றி செலுத்தும் ஒரு நேரமுமாயும் இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய அநேக பண்டிகைகள், முதல் பலன், பெந்தேகோஸ்தே பண்டிகை, இவை தங்கள் வயல் நிலங்களோடு கூட தொடர்புடையதாய் இருக்கிறது. அவர்கள் தேவனை துதித்து அருமையான பாடல்கள் பாடி தங்கள் செழிப்பான பயிருக்காக, அறுவடைக்காக தேவனை துதிப்பார்கள். எனவே இரவு வேளையிலே அவர்கள் களத்திலே பாடல்கள் பாடி தேவனை மகிமைப்படுத்துவதை நீங்கள் கற்பனை செய்து பார்க்கலாம். நீங்கள் சங்கீதங்களை வாசிக்கும் பொழுதும் இந்த காரியங்களை ஓரளவு உணர்ந்து கொள்ள முடியும். இந்த காரியங்களை மனதிலே வைத்தவர்களாக 3வது அதிகாரத்தை நாம் சிந்திப்போம். ரூத் 3வது அதிகாரம் 1வது வசனம். பின்பு அவள் மாமியாகிய நகோமி அவளை நோக்கி, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ? அறுப்பு காலம் முழுவதும் நகோமி வீட்டிலிருந்து பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுது மாலையிலே போவாசும் ரூத்தும் வயலிலிருந்து திரும்பி வருகிறதை பார்த்திருக்கிறாள். இப்பொழுது கோதுமைகள் எல்லாம் அறுவடை செய்யப்பட்டு விட்டது. ரூத் எந்த விதத்திலேயும் இந்த போவாஸ் தன்னை திருமணம் செய்ய வேண்டும் என்று கூறியதாக தெரியவில்லை. அது மட்டுமல்ல, போவாஸ் ரூத்தை இருதயத்தின் ஆழத்திலிருந்து நேசிப்பதும் காணக்கூடியதாகவே இருக்கிறது. எனவே இப்பொழுது நகோமி ரூத் வாழ்ந்திருக்கும்படியாக செய்ய வேண்டிய காரியங்களை குறித்து யோசிக்கிறாள். ஞாபகம் இருக்கிறதா? நகோமி மோவாப் தேசத்தை விட்டு புறப்படும் பொழுது 2 பெண்களிடத்திலேயும் அவள் சொன்னாள், உங்கள் தகப்பனிடத்திற்கு திரும்பி போங்கள், உங்கள் தகப்பனுடைய வீட்டிலே நீங்கள் போய் வாழ்ந்திருங்கள் என்று கூறினாள். ஆனால் இப்பொழுது ரூத்தை பார்த்து, நீ வாழ்ந்திருக்கும்படி உனக்கு சௌக்கியத்தை நான் தேடாதிருப்பேனோ என்கிறாள். வசனம் 2, நீ போவாசின் வேலைக்காரிகளோடு கூடியிருந்தாயே, அவன் நம்முடைய உறவின் முறையான் அல்லவா? இதோ அவன் இன்று ராத்திரி களத்திலே வாட்கோதுமை தூற்றுவான். இப்பொழுது நகோமி மிக தெளிவாக ரூத்தினிடத்திலே போவாஸ் நம்முடைய உறவின் முறையான் என்பதை கூறுகிறாள். இதன் பொருள் என்னவென்றால், அவன் உன்னை திருமணம் செய்யும்படியாக நீ கேட்கலாம். அவன் சுதந்திரவாளியாயிருக்கிறபடினாலே அவன் உன்னை திருமணம் செய்து கொள்ளலாம். எனவே இன்று இரவிலே அவன் களத்திலே வாட்கோதுமையை தூற்ற செல்லும்பொழுது நீயும் போய் அவனுக்கு இதை சொல்ல வேண்டும் என்று கூறுகிறாள். ரூத் 3வது அதிகாரம் 3வது வசனம், நீ குளித்து எண்ணெய் பூசி உன் வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டு அந்த களத்திற்கு போ. அந்த மனுஷன் புசித்து குடித்து தீர் மட்டும் அவன் கண்ணுக்கு எதிர்படாமல் இரு. அதாவது, இந்த சமயம் தொடர்பான விருந்துகள் எல்லாம் முடியும் வரைக்கும் நீ பொறுத்திரு என்று சொல்கிறாள். ரூத் அந்த மனிதனை உனக்கு சுதந்திரவாளியாக நீ கேட்டுக்கொள்ள வேண்டிய தருணம் இது, எனவே நான் சொல்லுகிறபடி செய் என்கிறாள். நகோமி ரூத்திற்கு 4 காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறாள். இது எப்படி இருக்கிறது என்றால், பாவியான ஒரு மனுஷன் கிறிஸ்து வண்டை வரும் காரியங்களைப் போல இருக்கிறது. இதுவும் பாவியான எந்த மனுஷனும் செய்ய வேண்டிய 4 காரியங்கள். முதலாவதாக, நீ குளித்து உன்னையே நீ கழுவிக்கொள். நானோ நீங்களோ கிறிஸ்து வண்டை செல்லும் பொழுது நம்முடைய நற்கிரியர்களினாலே நாம் ரட்சிக்கப்படுகிறதில்லை, தேவனுடைய இரக்கத்தினாலேயே நாம் ரட்சிக்கப்படுகிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தீத்து 3வது அதிகாரம் 5வது வசனத்தை பார்க்கும்பொழுது, நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். எனவேதான் நிக்கோதேமுவை பார்த்து அவர் சொல்லும்பொழுதும், ஒருவேளை நீ எல்லாம் சரியாயிருக்கிறது என்று நினைக்கலாம், நீ ஒரு பரிசேயன், ஆனாலும் நீ குளிக்க வேண்டும், ஆவிக்குரிய குளியல் உனக்கு தேவை, மறுஜென்ம முழுக்கு உனக்கு தேவை என்று சொல்கிறார். யோவான் 3வது அதிகாரத்தில் சொல்லும்பொழுது, நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டாய் என்று தெளிவாய் சொல்லிவிட்டார். அருமையானவர்களே, நீங்கள் பரலோகத்திற்கு சென்றடைய தகுதி உள்ளவர்களாக வேண்டுமென்றால் நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும், மறுபிறப்பை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். ஜான் வெஸ்லி என்ற தெய்வ மனிதர் எப்பொழுது செய்து கொடுக்கும் பொழுதும் நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும், நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்றுதான் கூறுவார். நாம் மறுபடியும் பிறக்காவிட்டால் ரட்சிக்கப்பட முடியாது. மறுபடியும் பிறக்கும் பொழுதுதான் கிறிஸ்துவிலே நாம் புதிய சிருஷ்டிகளாகிறோம். பரிசுத்த ஆவியினாலே நாம் மறுஜென்மம் அடைந்து நாம் மறுபடியும் பிறக்காவிட்டால் நாம் பரலோகத்திற்கு தகுதி உள்ளவர்கள் அல்ல. எனவேதான் நகோமி ரூத்துவினிடத்திலே, வயலிலே நீ கடினமாய் உழைத்து இப்பொழுது திரும்பி வந்திருக்கிறாய், எனவே நீ குளித்துக்கொள் என்று அவள் செய்ய வேண்டிய முதல் காரியத்தை சொல்லுகிறாள். ரூத் செய்யும்படியாய் நகோமி சொல்கிற இரண்டாவது காரியம் என்னவென்றால் எண்ணெய் பூசிக்கொள் என்கிறாள். ரூத்துவினுடைய முதல் கணவன் மறித்த பிறகு அவள் ஒரு விதவையைப் போல காட்சியளிக்கும்படியாகவே எப்பொழுதும் இருந்திருக்கிறாள். இப்பொழுது ரூத்தின் வாழ்க்கையிலே ஒருவர் அக்கறை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டு அவளை எண்ணெய் தேய்க்கும்படியாய் சொல்கிறாள். இதுவும் கிறிஸ்தவ அனுபவத்திற்கு மிகவும் தொடர்புடையதாயிருக்கிறது. நீங்களும் நானும் கர்த்தருடைய பிள்ளைகளாகும் பொழுது நாம் அவரிலே குழந்தைகளாயிருக்கிறோம். எனவே நாம் வளர்ச்சியடைந்த பருவத்திற்கு வரும்படியாக பரிசுத்த ஆவியானவரை பெற்றவர்களாய் வாழ வேண்டும். ஒன்றியோவான் இரண்டாம் அதிகாரம் 20 வசனம் என்ன சொல்கிறது? நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். இதுதான் நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் வழிநடத்தும் பரிசுத்த ஆவியானவர். நம் ஒவ்வொருவருக்குமே பரிசுத்த ஆவியானவருடைய போதனை மிக மிக அவசியம். பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு மட்டுமே வேத வசனங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். பரிசுத்த ஆவியானவரே நமக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இன்று இது உதாசீனம் செய்யப்பட்ட ஒரு சத்தியமாய் இருக்கிறது. வேத புத்தகம் பரிசுத்த ஆவியானவராலே தூண்டப்பட்டு எழுதப்பட்டது. இதை அறிய வேண்டியது மிக அவசியம். மனிதனுடைய சொந்த அறிவு மட்டும் வேத வசனங்களை புரிந்து கொள்வதற்கு போதுமானதல்ல. ஒருவேளை அதில் சொல்லப்பட்டிருக்கிற சரித்திர சம்பவங்களை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். ஆனால் பரிசுத்த ஆவியானவரே ஆவிக்குரிய சத்தியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பாருங்கள், 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்கிறேன். எழுதியிருக்கிறபடி தேவன் தமிழ் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் என்னவென்றால் நாம் மறுபிறப்பு அடையும் பொழுது பரிசுத்த ஆவியானவராலே அபிஷேகம் பண்ணப்படுகிறோம். பாருங்கள், 1 யோவான் 2 அதிகாரம் 27 வசனம், நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாயிருக்கிறது, பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. இவ்வாறு சொல்வதனாலே மனிதர்கள் கற்றுக் கொடுப்பதை கவனிக்கக்கூடாது, மனிதர்கள் நமக்கு ஆசிரியர்களாய் இருக்கக்கூடாது என்பதல்ல. தேவனுடைய மனிதர்கள் பரிசுத்த ஆவியானவரின் மூலமாக கற்றுக்கொண்ட காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கும்பொழுது அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமானது. ஆனால் அதையும் நம்முடைய இருதயத்திற்கு ஏற்றவிதமாய் ஆக்குவது பரிசுத்த ஆவியானவரே. திருச்சபைகளுக்கு இன்றைக்கு தேவன் வேத வசனங்களை போதிக்கும் போதகர்களை கொடுத்திருக்கிறார். என்றாலும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய போதகராய் இல்லை என்றால் மற்ற போதகர்களோ உலக செல்வ செழிப்போ உங்களுக்கு எதையும் கற்றுக் கொடுக்க முடியாது. எனவே ரூத்தனுடைய இரண்டாவது அடி மிக முக்கியமானது. அவள் குளித்து எண்ணெய் தேய்த்துக் கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, உன் வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டு என்று சொல்கிறாள். நீ ஒரு விதவின் ஆடைகளை உடுத்தி இருக்கும்பொழுதே போவாஸ் உன்னை நேசிக்க ஆரம்பித்து விட்டான். இப்பொழுது உனக்கென்று இருக்கிற உன்னுடைய நல்ல ஆடைகளை நீ உடுத்திக் கொள்வாய் என்றால் அது மிக நன்றாயிருக்கும். இனி நான் உடுக்கவே மாட்டேன் என்று சொல்லி நீ வைத்திருக்கிற நல்ல உடைகளை உடுத்திக் கொள். இதுவும் விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே மூன்றாவது படி. நானும் நீங்களும் கிறிஸ்துவண்டே வந்து இயேசுவை நம்முடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவரே நம்முடைய நீதியானார் என்று நாம் படிக்கிறோம். நம்முடைய பாவங்களை அவர் தொலைத்து போட்டவர் மட்டுமல்ல, நம்மை அவர் உயிர்ப்பித்தவர் மட்டுமல்ல, அவருடைய பிள்ளையாக்கியது மட்டுமல்ல, அவருடைய சொந்த நீதியை நம்முடைய நீதியாக கணக்கிடுகிறார். நீதியின் வஸ்திரம் என்றும் நாம் வேதத்திலே இதை குறித்து வாசிக்கிறோம். ரோமர் 3:22 வசனத்திலே இது மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கிறேன், ரோமர் 3:22, அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. பாவிகளுக்கு மேலே வரும் ஒரு உடையை குறித்து பவுல் சொல்கிறார், அவனை அது மூடிக்கொள்ளும். எனவே தேவன் கிறிஸ்துவிலே நம்மை காண்கிறார். அவருடைய நீதி நம்முடைய நீதியாகிறது. நாம் அவரிலே பரிபூர்ணமானவர்களாய் நிற்கிறோம். எபேசியர் 3:5 வசனத்திலே பார்க்கும்பொழுது பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின என்று வாசிக்கிறோம். இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நீதியின் வஸ்திரம். அருமையானவர்களே, நீங்களோ நானோ நம்மிலே நாமே போதுமானவர்கள் அல்ல. அவரிலேதான் நாம் பூரணப்படுகிறோம். ரோமர் 4:25 சொல்லும் பொழுது, அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, 2 கொரிந்தியர் 5:21 பார்க்கும் பொழுது, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாதவரை நமக்காக பாவமாக்கினார் என்று வாசிக்கிறோம். 4வதாக, நகோமி ரூத் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறாள்? ரூத் போவாஸ் தங்கியிருக்கிற களத்திற்கு செல்ல வேண்டும். அவனை தன்னுடைய சுதந்திரவாளியாக தான் திருமணம் செய்து கொள்ள விரும்புவதாக கூற வேண்டும். பாருங்கள், ரூத் 3:4, அவன் படுத்துக் கொண்ட போது அவன் படுத்திருக்கும் இடத்தை நீ பார்த்திருந்து போய் அவன் கால்களின் மேல் மூடியிருக்கிற போர்வையை ஒதுக்கி நீ படுத்துக்கொள், அப்பொழுது நீ செய்ய வேண்டியது என்னதென்று அவன் உனக்கு சொல்லுவான் என்றாள். இது எனக்கும் உங்களுக்கும் மிகவும் முக்கியமான ஒரு படி. பாவிகளாகிய ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய காரியம் இதுவே. திருச்சபையிலே இருக்கிறவர்களும் திருச்சபையிலே சேருகிற பலரும் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக் கொள்கிறதில்லை. அவர்கள் களத்திற்கு செல்லுகிறதில்லை. இயேசுவை தன்னுடைய சுதந்திரவாளியாக தங்களை மீட்டுக் கொள்பவராக ஏற்றுக் கொள்ளவில்லை. அருமையான சகோதரனை சகோதரியே, நாம் கல்வாரி வரை சென்று இயேசுவே நீரே என்னுடைய இரட்சகர் என்று நாம் கூற வேண்டும். இவ்வாறு நீங்கள் செய்ய வேண்டுமென்றால் இயேசு உங்களுக்கான தண்டனையை சிலுவையிலே சுமந்ததை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அந்த செயல்படும் விசுவாசத்தினாலே இயேசுவை உங்கள் மீட்பராக நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள். ஆம், அவரே நம்முடைய இரட்சகர், நம்முடைய மீட்பர். எத்தனை அருமையான ஒரு வெகுமதி இது இல்லையா? ரோமர் 6:23 பார்க்கும் பொழுது, தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் என்று வாசிக்கிறோம். மோசேயின் பிரமாணத்தின்படி போவாஸ் தன்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ரூத் கேட்க தகுதி உள்ளவள் மட்டுமல்ல, அவள் அப்படி கட்டாயம் செய்ய வேண்டும். போவாசும் அவளை மீட்டுக் கொள்ளும் சுதந்திரவாளியாக இருக்க விரும்புகிறான். இந்த நிகழ்வினாலே இயேசு கிறிஸ்து பூமியிலே வந்து பிறக்கும் பொழுது பெத்லேமிலே பிறப்பதற்கான அடிப்படையாய் அமைகிறது. இப்பொழுது நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிற காரியங்கள் பெத்லேமிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது இந்த பெண் தனது மாமி சொல்லும் காரியங்களுக்கு கீழ்ப்படிய போகிறாள். பலர் சொல்வார்கள், இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு மீண்டுமாய் வரப்போகிறார் என்பதை நான் நம்புகிறேன் என்று கூறுவார்கள். ஆனால் தனிப்பட்ட விதத்திலே அவர்கள் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு பெரிய பட்டணத்தின் ஒரு கலையரங்கத்திலே ஒரு விசுவாச கூட்டம் நடைபெற்றது. கூட்டம் முடிந்து எல்லாரும் கலைந்து செல்லும் பொழுது செய்தி கொடுத்த போதகர் அந்த மத்திய பகுதி வழியாக நடந்து வந்து கொண்டிருந்தார். ஒரு கூட்டம் வாலிபர்கள் அவரிடத்திலே வந்தார்கள். வந்தவர்களிலே ஒருவனை அதற்கு முன் மற்றொரு கூட்டத்திலே சந்தித்திருப்பதாக போதகர் இனம் கண்டுகொண்டார். என்ன தம்பி, எப்படி இருக்கிறாய் என்று கேட்டபொழுது அவன் தன்னோடு வந்த ஒரு சகோதரனை பார்த்து, நான் இவனை இந்த கூட்டத்திற்கு அழைத்துக் கொண்டு வந்தேன். இவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வான் என்று நினைத்தேன், ஆனால் ஏற்றுக்கொள்ளவில்லை. நீங்கள் அவனிடத்திலே சற்று பேசுங்கள் என்று கேட்டான். அதற்கு போதகர், நீ வேத புத்தகத்தை விசுவாசிக்கிறாயா என்று கேட்டபொழுது ஆம் என்று சொன்னான். வேதத்திலே பெருவெள்ளத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் வேடிக்கையானதாக இல்லையா? இதை சொல்லும் பொழுது, இல்லை, அதையும் நான் விசுவாசிக்கிறேன் என்றான் அந்த வாலிபன். நோவாவின் காரியம் எத்தனை வித்தியாசமானதா இருக்கிறது என்று கேட்டபொழுது, இல்லை, அதை நான் விசுவாசிக்கிறேன் என்றான். இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பூமிக்கு வந்தார் என்பதை நீ விசுவாசிக்கிறாயா என்று கேட்டபொழுது, ஆம், அதை விசுவாசிக்கிறேன் என்றான். அவர் உன்னுடைய பாவத்திற்காக மரித்தார் என்பதை நீ நம்புகிறாயா என்று சொன்னபொழுது, ஆம், அதையும் நான் விசுவாசிக்கிறேன் என்று சொன்னான். அப்படியென்றால் தடை என்ன இருக்கிறது? அவன் வரவேண்டிய இடத்திற்கு வந்துவிட்டான். இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக தன்னுடைய இருதயத்திலே அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். உடனே நீ பூரணமாய் விசுவாசிக்கிறபடியினாலே இயேசு கிறிஸ்துவுக்கு உன்னுடைய இருதயத்திலே நீ இடம் கொடுக்கிறாய் என்பதை சொன்னால் போதும் என்பதை அவனுக்கு தெளிவுபடுத்தி, அந்த இடத்தில்தானே எல்லாரும் முழங்கால் படியிட்டு அந்த வாலிபன் தன்னுடைய இருதயத்தின் ஆழத்திலே இயேசுவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள அவனை வழி நடத்தினார்கள். அருமையானவர்களே, இன்றைக்கும் அநேகர் இந்த வாலிபனைப் போலத்தான் இருக்கிறார்கள். ஒருவேளை நீங்களும் கூட இப்படி இருக்கலாம். நீங்கள் வேதத்தின் எல்லா காரியங்களையும் விசுவாசிக்கிறவர்களாக இருக்கலாம். நீங்கள் ஒரு திருச்சபையின் அங்கத்தினராக கூட இருக்கலாம். ஆனாலும் களத்திலே இறங்கி தனிப்பட்ட விதத்திலே இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக நீங்கள் இன்னமும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரே என்னுடைய பாவங்களுக்கான பரிகாரி, அவரே எனக்கு பதிலாக சிலுவையிலே அடிக்கப்பட்டவர் என்பதை நீங்கள் உணர்ந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அதை குறித்து அவரிடத்திலே பேசவில்லை. நீங்கள் அவ்வண்ணமாக அவரை விசுவாசிக்கும் பொழுது இருளிலிருந்து வெளிச்சத்திற்குள்ளே பிரவேசிப்பதென்றால் என்ன என்பதை புரிந்து கொள்வீர்கள். நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்கிற எங்களுக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொண்ட விசுவாசம் உங்களுக்குண்டா? அவரே என்னுடைய இரட்சகர் என்பதை உங்களால் தைரியமாக சொல்ல முடியுமா? ஆம் என்று கூறுவீர்கள் என்றால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படி இல்லை என்று கூறுவீர்கள் என்றால் தனிப்பட்ட விதத்திலே நீங்கள் அவருடைய சமூகத்திலே முழங்கால் படியிட்டு உங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு அவர் உங்களுடைய பாவங்களுக்கான தண்டனையை ஏற்றுக்கொண்டதற்காக அவருக்கு நன்றி செலுத்தி, ஆண்டவரே நீரே என்னுடைய இரட்சகர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன், உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய உள்ளத்திலே வந்து வாசம் பண்ணுவாராக, என்னை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று நீங்கள் அவரிடத்திலே கேட்டுக்கொள்வீர்கள் என்றால் அவர் உங்களையும் அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு அதை குறித்த ஒரு நிச்சயத்தையும் உறுதியையும் ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் உங்களுக்கு தருவார். அப்பொழுது பழையவைகள் ஒளிந்து போகும், எல்லாம் புதிதாகும் என்ற கிருபையை அவருடைய பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறங்கள் நல்ல கர்த்தாவே, இந்த வேளையிலேயும் ரூத் தான் பெற்றுக்கொள்ள வேண்டிய சுதந்திரத்தை பெற்றுக் கொள்வதற்காக என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை நகோமி சொல்லிக் கொடுத்தது போல எங்களுடைய வாழ்க்கையிலேயும் நாங்கள் ரட்சிப்பை மீட்பை உம்முடைய கரத்திலே பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையிலே தங்களை கழுவி உம்முடைய நீதியை தரித்துக் கொண்டு உம்முடைய தூய ஆவியானவராலே தொடப்பட்டவர்களாக உம்முடைய சமூகத்திலே நீர் அவருடைய பாவங்களுக்காக சிலுவையிலே மரித்ததற்காக நன்றி செலுத்துகிறவர்களாய் காணப்பட காத்துக்கொள்ளும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவே நீர் என்னுடைய இரட்சகர், நான் உம்மை விசுவாசிக்கிறேன் என்று சொல்கிற ஒவ்வொருவருக்கும் அவர்கள் உம்முடைய பிள்ளைகள் என்ற நிச்சயத்தையும் உறுதியையும் உம்முடைய வசனத்தின் மூலமாக தெளிவாக அவர்களுக்கு எடுத்துக் கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 460 460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலன். நெகேமியா 8:10 வசனத்தின் பின்பாகம். நெகேமியா 8:10 வசனத்தின் பின்பாகம்.